இப்போ நாங்கள் இன்னைக்கு கச்சேரியில் வந்து ஆபோகியில் மொத்தம் எவ்வளோ எபிசோடு வரப்படுதோ அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். இன்றைக்கி ஆபோகி வர்ணம் எவரி போதனை அதுலேருந்து முதல்ல ஆரம்பித்து அடுத்த சில கீர்த்தனங்கள்லாம் பாடப்போகிறோம். ஒரு ஒரு கீர்த்தனைக்கும் முன்னால் அதுக்கு பதவுரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாவார்த்தம் வந்து எம்.ஆர். கஸ்தூரி அவர் வந்து விளக்கி சொல்லுவார்.
இப்போ அவருடைய இவருடைய கீர்த்தனையினுடைய இவருடைய கீர்த்தனைகள் அமைந்த விதம், வர்ணங்கள் அமைந்த விதம், இதை பற்றி எப்படி அதை அணுக போகிறோம் அப்படிங்கிறத அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்கிறேன். அதாவது தியாகராஜ சுவாமி பாதிப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா, தியாகராஜ சுவாமி பெரிய ராமபக்தர், இவரும் ராமபக்தர், ஆனால் இவர் எல்லா தான் பாடுற எல்லா கீர்த்தனைகள்லையும் அந்த கீர்த்தனுடைய பலத்தை வந்து ஸ்ரீனிவாசன் வெங்கடேசனுக்கு சமர்ப்பிப்பார். அது கீர்த்தனுடைய அமைப்பில் தெரியும். இவருடைய கீர்த்தனைகளில் எல்லாம் வெங்கடேஷ் தான் இவருக்கு முத்திரை, வரத வெங்கடேஷ வெங்கடேசன் அப்படின்னு முத்திரை. இவா கீர்த்தனை எப்படி அமைஞ்சிருக்கே, இவ எப்படி கீர்த்தனை பண்ணிருக்கா அப்படிங்கிற அந்த செயலி எப்படின்னா, தியாகராஜ சுவாமி சொல்கிறார், நிகமசிரோ அர்த்தமோ கல்கின நிஜவாக்குலத்தோ ஸ்வரசுத்தமுத்தோ, இப்படி இருக்கணும் கீர்த்தனைன்னு ஒரு அவர் ஒரு வரையறை வகுக்கிறார். இப்போ தியாகராஜ சுவாமி சிஷ்ய பரம்பரைன்னு சொன்னால், தியாகராஜ சுவாமி சிஷ்ய பரம்பரையில் தியாகராஜ சுவாமி பாடின பாட்டுகளை பாடுறதுன்னு ஒரு மரபு இல்லையா? அதே சிஷ்ய பரம்பரையில் இன்னொன்று என்னென்னா, தியாகராஜ சுவாமி கம்போசர், அவருடைய பரம்பரையில் கம்போசர்னு இருக்கணும் இல்லையா, அப்போ தான் அது சிஷ்ய பரம்பரை ஆகும். அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண சிஷ்யர்களில் இவர் ஒருத்தர். அவர் பண்ண பாட்டுகளை பாடுறது சிஷ்யா, அவர் எப்படி கம்போஸ் பண்ணாரோ அது மாதிரி கம்போஸ் பண்ணுறாரு இவர். தன்னுடைய கீர்த்தனை எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறார், நிகமம்னா வேதம், நிகம சிரசுன்னா உபனிஷத்து, உபனிஷத்துக்குமான அர்த்தம், அதாவது உபனிஷத்தில் என்ன அர்த்தங்கள், மேன்மையான அர்த்தங்கள் என்ன காட்டப்படுறதோ அதை பாவானுபூத்தியில் பண்ணவர் தியாகராஜ சுவாமி. அதாவது உபனிஷத்தை படிச்சுட்டு அப்படியே டிரான்ஸ்லேஷனாக தெலுங்கில் எழுதுறது அப்படி இல்லை. உபனிஷத்துக்குமா ரிஷிகள்லாம் மகரிஷிகள்லாம் எப்படி வாழ்ந்தாலோ அது மாதிரி வாழ்ந்து அதில் இருக்கிற சத்தியங்கள்லாம் யதார்த்தமாக இவர் பாவமாக அனுபவித்து கண்டுபிடிச்சவர் தியாகராஜ சுவாமி. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், நாதியோகியாக இருந்தவர். அது மாதிரியே அவர் பரம வைதிகர், ரொம்ப விரக்தர், அதெல்லாம் தெரியும் தியாகராஜ சுவாமி பற்றி. இவர் ஆனால் பட்டணம் சுப்பிரமணியர் வந்து லௌகிகராகவும் இருந்தார், பக்திமானாகவும் இருந்தார், கீர்த்தனைகள் பண்ணுறதுக்கு ஒண்டியும் வெகுவான சொற்றொடர்கள், கீர்த்தனையுடைய சாகித்ய அமைப்பு, கீர்த்தனையில் சொல்லப்படுற சூக்ஷ்மமான விஷயம், சாதாரணமாக இருக்கிறவளுக்கு எப்படி தோணுன்னா கீர்த்தனை பார்த்தா அப்பா என்னை காப்பாற்று, ராமா என்னை காப்பாற்றுன்னு ஒன்று சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி அல்ல. ஒரு ஒரு கீர்த்தனை எடுத்துட்டா ஒன்றுத்தில் அர்த்த பஞ்சகம் அப்படிங்கிற தத்துவம் சொல்லுவார், ஒன்றுத்தில் அனன்யாரிக சேஷத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை சொல்லுவார். இப்படி வேதாந்தபரமான விஷயங்களை தியாகராஜ சுவாமி எப்படி சொன்னாரோ அது மாதிரி இவருடைய கீர்த்தனங்கள்லையும் பார்க்கலாம். ஏன்னா தியாகராஜ சுவாமி மாதிரியே பண்ணதுனால, அந்த ஒரு காரணத்தினால. இப்போ இவர் பண்ண கீர்த்தனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லும்போது நம்ம பார்த்தோம்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு பாவமான விஷயங்களும் ஒவ்வொரு சொற்றொடர்களும் இவர் எவ்வளோ வந்து தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்களையும் எடுத்து கையாண்டிருக்காருன்னு நம்மளுக்கு புரியும். அதனால அர்த்தம் சொல்லும்பொழுது இந்த இவருடைய கீர்த்தனை அணுகும் பொழுது வேதாந்த பரமான அர்த்தம், அப்புறம் வந்து சாகித்யத்தில் என்ன விஷயம் சொல்கிறோமோ அதை உருவகப்படுத்தி காட்டுறது தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகள் மாதிரி எதுலேயும் அமையாது. இப்போ ஒரு முந்துவனுக்கு எடுத்துனோன்னா சா பா அப்படின்னு இருக்க ரெண்டு ஸ்வரம், இந்த ஸ்வரத்துக்கு என்ன சாகித்யம் போட்டால் சரியாக இருக்கும், தினைக்கும் சாப்பா சா சேகரம் நம்ம சா பா, தியாகராஜ சுவாமி போட்டிருக்கார் முந்து அப்படின்னு போட்டிருக்க. முந்தூ வேணோக்க அப்படின்னு போட்டிருக்க. முன்னால் அந்த சாப்பாவுக்கு இந்த முந்து அப்படிங்கிறத அனாயசமா, அப்ப எப்படின்னா பாவமும் ஞானமும் ராக ஞானமும் சங்கீத ஞானமும் ஹிருதயத்தில் உள்ள பாவமும் பாவ பூர்த்தின்னு சொல்றது, பாவத்தினுடைய கம்ப்ளீட் ஃபார்ம். அப்படி பாவ பூர்த்தியில் அவர் பண்ணதுனால இந்த மியூசிக்கல் இமேஜரி என்ன சொல்றாரோ அதை சொல்லுவார். அவர் என்ன விஷயம் சொல்றாரோ அதை உருவகப்படுத்திருப்பார் அந்த கீர்த்தனத்தில். அந்த பார்க்கலாம், ஒரு ஒரு கீர்த்தனை எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அதே மாதிரி மியூசிக்கல் இமேஜரி இவரதுல இருக்கும். அதனால தியாகராய சுவாமி சிஷ்ய பரம்பரையில் வந்ததுனால தியாகராய சுவாமியை அவர் ஆண்டவே பண்றதுனால இந்த விஷயம் இவர் கீர்த்தனைகளில் உள்ள ஔபநிஷத்துக்குமான வேதாந்த பரமான பிலாசபிக்கல் அப்ரோச் என்ன உண்டோ அதே மாதிரி இருக்குங்கிறது பார்த்துட்டே வருவோம். அவர் எப்படி இந்த மாதிரி சங்கீதத்துக்கு உள்ளுக்குள்ள வார்த்தைக்கு என்ன, அந்த பாவத்துக்கு அந்த வர வார்த்தைக்கு என்ன சாகித்யம், என்ன சங்கீதம் எப்படி அமைக்கலாம் அப்படின்னு அமைச்சிருக்காரோ அதே போல இவர் அமைச்சிருப்பார். அந்த அழகையும் பார்க்கலாம். இந்த இந்த அணுகுமுறை தான் ஜாஸ்தியா இருக்கும் இந்த நான் சொல்ல போறைய சொல்லக்கூடிய அந்த பாவார்த்தத்துல. இப்ப இவர் வந்து முதல்ல அந்த எவரி போதனையை பத்தி இவர் சொல்லுவார்.
ஆபோகி ராகத்தில் அமைக்கப்பட்ட இந்த எவரி போதனை வர்ணம் ஆதித்தாளத்தில் இருக்கு. இதோட சுத்த சாகித்யம் எவரி போதனை வினி இலாகு சேசேவுரா ஜவ்வமுக நன்னேலரா சேஷாச்சலேந்திர. இது அனப்பலுடைய சாகித்யம். சரணம் மறுபாரி கோர்வ ஜாலனுரா. எவரி போதனை வினி, யாருடைய போதனையை கேட்டு நீ இவ்வாறு செய்தாய். எவரி போதனை வினி இலாகு சேசே உரா. எவரி போதனை, யாருடைய போதனை, யார் உனக்கு போதித்தார்கள், யாருடைய போதனையை கேட்டு நீ இவ்வாறு செய்கிறாய் அப்படின்னு அந்த நாயிகை நாயகனை பார்த்து கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு பல்லவி. ஜவ்வமுக நன்னேலுக்காரா, ஜவ்வமுக விரைவில் சீக்கிரமாக அவசரமாக உடனே இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஜவ்வமுக நன்னேலுக்கோர சேஷ அச்சலேந்திர. சேஷா சலேந்திரா, சேஷம்னா ஆதிசேஷன், அச்சலம்னா அசையாதிருப்பது அச்சலம் மலை. சேஷாச்சலம் அசையாதிருக்கிற ஆதிசேஷனை மலையாக கொண்ட திருமலை. திருமலையிலே வீற்றிருப்பவன் சேஷாச்சலன் நிவாசன் ஸ்ரீ வெங்கடேசன் திருவேங்கடமுடியான். திருவேங்கடமுனியான் ஸ்ரீனிவாசனை பார்த்து அந்த நாயகை தன்னோட நாயகனாக திருவேங்கடமுனியானை நினைத்து கொண்டு யாருடைய போதனையை கேட்டு நீ இவ்வாறு செய்கிறாய் என்று அந்த நாயகி நாயகனை திருவேங்கடமுனியானை கேட்கிறாள். சரணத்தில் மறுபாரி கோர்வ ஜாலனுரா. மறுபாரின்னு ஒரு நாயகியை நாயகனுக்காக காத்திருந்து காத்திருந்து அந்த விரகத்தில் இருப்பா இல்லையா, அதான் மறுபாரி. மன்மதனோட பாதிப்பில் இருப்பவள் அந்த நாயகை, அதுக்கு மறுபாரி மருணி பாரிக்கு அப்படின்னா மன்மதனோட தாக்குதல், மன்மதனோட இன்ஃப்ளூயன்ஸ். மறுபாரி கோர்வஜாலனா, அது என்னால் பொறுக்க முடியவில்லை, நீ உடனே வந்து என்னை ஆட்கொள்வாய் அப்படின்னு அந்த நாயகி திருவேங்கடமுனியான் ஸ்ரீனிவாசனை பார்த்து சொல்வதாக அமைந்திருக்கும். இதோட பாவார்த்தத்தை எம்பார் கஸ்தூரி விளக்குவார்.
ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீனிவாசன் விஷயமான வர்ணம் இது. நாயகி பாவத்தில் அமைஞ்சது இவர் சொன்னாப்புல. ஸ்ருங்கார ரசம் பிரதான ரசமாக எடுக்கப்பட்டிருக்கு. நவரசங்களில் ஸ்ருங்கார ரசம் ரொம்ப பிரதானமாக எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஒரு பிரமாணம்னு பார்த்தோம்னா, ஸ்ருங்கார ரசாத்யகில பூரித சாரபூரித ராமானந்தாப்தியுத அப்படிங்கிறார் சங்கீத சாஸ்திர ஞான ஞானமும் சாரூப்பிய சௌக்கியதமே மனசா அப்படிங்கிற கீர்த்தனையில் ஸ்ருங்காரம் முதலான ரசங்கள் கொண்ட கீர்த்தனைகளை, ராமகதையில் ஸ்ருங்காரம் முதலான எல்லா பாவங்களும் வருது, எல்லா ரசங்களும் வருது. இந்த ராமகதையில் ரொம்ப பிரதானமான ரசம். ராமகதையில் அவர் சொல்ற இந்த சிங்கார முதலான ரசங்களோட கூட்டின அந்த ராமகதைய சங்கீத சாஸ்திரத்தினால நான் வழங்குறேன்னு அவர் சொல்றார். அப்ப சிங்கார ரசத்தை பிரதானமா இந்த தியாகராஜ சுவாமி எடுக்கிறார். அதாவது இந்த ராதையினுடைய பாவத்தில் அமைஞ்சிருக்கு இல்லையா, இது இதுக்கு பிரதானம் என்னன்னா, இந்த வர்ணம் வந்து எல்லா வர்ணங்களும் ராதையினுடைய பாவத்தில் அமைஞ்சிருக்கு, ராத பாடுற மாதிரி. ஏன்னா நாயகிகளுக்கெல்லாம் தலைவி, எல்லா நாயகிகளுக்கும் தலைவி ராதை அப்படிங்கிறது நம்ம மரபு. எப்படின்னா, ஏன் சிருங்கார ரசத்தை பிரதானமாக சொல்கிறாங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த விஷயம். சக்திங்கிறது தாரையாக இருக்கு. தாரைன்னா மேலேருந்து எது கீழே வர்றதோ அதுக்கு தாரைன்னு பேர். தாரையாக வர்றது சக்திங்கிறது எல்லாருக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. சக்திங்கிறது கீழே இறங்கிறது இல்லையா. இந்த சக்தியை உலக விஷயத்தில் ஈடுபடுற சமயத்தில், லோகாயத்தமாக ஈடுபடுற சமயத்தில் தாரைன்னு சொல்லப்படுறது அந்த சக்திக்கு பேர். இது ராதிகோ உபநிஷத்துன்னு ஒரு உபநிஷத்தில் வர விஷயம் நான் இப்போ சொல்கிறது. இதே சக்தி ஊர்துவமாக திரும்பித்தினா, அதாவது திரும்பி ரிவர்ஸில் போச்சுன்னா ஊர்து ரேதஸ்ன்னு சொல்கிற இல்லையா, ஊர்துவமாக திரும்பித்தினா அந்த தாரைங்கிறது ராதை ஆகிடுறது. அப்போ எம்பெருமானை நோக்கி, பகவத் தத்துவத்தை நோக்கி, எல்லா இடத்துலையும் விரவி இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை நோக்கி, கிருஷ்ணனை நோக்கி, வெங்கடேசனை நோக்கி நம்மளுடைய சக்திகள் திரும்புமேயானால் அதுதான் ராத தத்துவம். இந்த தத்துவத்தில் யார் அக்ரகண்ணி, யார் முதல்ல நிற்கிறான்னா ராத. அதனால இந்த தாரைங்கிறது ராதையாச்சு அப்படின்னு சொல்றது ராதிகோ உபனிஷத். இந்த ராதை என்ன சொல்றன்னா, சிருங்கார பாவம் தான் ராதிக்கு. ஏன் சிருங்கார பாவம்? அதை அனுசரிச்சுதான் இவர் வர்ணங்களில் பல வர்ணங்களில் பலவிதமான சிருங்காரத்துக்கு எடுத்து கையாள்றார். ஏன் சிருங்கார பாவம்னு பார்த்தோம்னா, ஜீவன் எல்லாம், அதாவது நாம எல்லாருமே பகவானுடைய சொத்து. எப்படி ஒரு பெண்மணி வந்து அவனுடைய அகமுடையவனுடைய சொத்தோ, அதுபோல எல்லா ஜீவகோட்டிகளும் பகவானுடைய சொத்து. சொத்துங்கிறதே யார் உடையவனோ அவனுக்கு ஆட்பட்டு இருக்கணும் இல்லையா. அதனால இயற்கையிலேயே வேற ஒருத்தருக்கு அடிமையாக இருக்க தகாதது ஜீவ தத்துவம். இது வந்து அறிவுபூர்வமாக நான் சொல்கிறேன், இதை உணர்வு பூர்வமாக உணர்ந்தவர் தியாகராஜ சுவாமியாட்டு இருக்கிறவள்லாம். அதனால தான் ராஜாசிரியத்துக்கு போல இன்னொருத்தங்கிட்ட அடிமை பண்ணலை, விற்கலை. தன்னை விற்காததுக்கு காரணம் என்னென்னா, ஜீவன் வந்து எம்பெருமானோட சொத்து, அவனுடைய கைங்கரியத்தில் தான் ஈடுபடணும் அப்படிங்கிறது ஜீவன், ஜீவ தத்துவம். அப்போ இதுதான் ராதையினுடைய தத்துவம். ராதை என்னென்னா, எம்பெருமானக்கே உனக்கே நான் அப்படின்னு இருந்தவன். இது இதனுடைய முதிர்ச்சி தான் சிருங்கார பாவம். ஏன்னா அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இதனுடைய முதிர்ச்சி உன்னுடைய சொத்துனா என்ன நீ ஆட்கொள்ளாமல் இருக்கேங்கிற காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு லோகாயத்தமான ஒரு விரகதாபம் கிடையாது. சொத்தை உடையவன் சொத்தை எடுத்துக்கலையேன்னு இந்த சொத்துக்கு அதர்றது தான் இந்த சிருங்கார பாவங்கிறது. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிறது. தியாகராஜ சுவாமி தாசர்னு பேர், தாச பாவம் தான் அவருக்கு. ஆனால் தியாகராஜ சுவாமியை பல இடத்துல சிருங்கார பாவத்தை காட்டியிருக்கார். அதை அடியொற்றி இந்த பட்ன சுப்பிரமணியரும் பண்ணுற. தியாகராஜ சுவாமி எங்கே காட்டிருக்காருன்னா, சீதாபதி பூஜுடட ஸ்ருங்கார சேகருடட ஜூதமுரரே சுதத்துலார ரங்கபதினி. இந்த ரங்கநாதனை செவிக்கும் போது தாச தாச பாவத்தோட கூடின இந்த தியாகராஜ சுவாமிக்கு நாயக்கி பாவம் வந்தது அவருக்கு. சுதத்துலார அழகிய பல்லரசியுடைய பெண்மக்களே, இந்த ரங்கபதி பதின்னு சொல்லிட்டார் இல்லையா, ரங்கபத்தின்னு தன்னை உடையவன் அர்த்தம். சுதத்துலார் ரங்கபத்தினி ஜூதாமு, வாங்க அவரை சேவிப்போம், வாங்க அவரை போய் பார்ப்போம்னு இந்த பாவம் தியாகராய சுவாமிக்கு ஏற்பட்டிருக்கு. தன்னோட பேசினாங்கிறார், முத்து மாட்டல் ஆடுனட்ட பேசினாங்கிறார். இதை அடியொற்றியே இவருடைய கீர்த்தனைகளில், இவருடைய வர்ணங்களில் வர்ணங்களை பிரதானமாக எடுத்திருந்தார் சிங்கார பாவத்துக்கு இவர். ஏன்னா வர்ணங்கள் எப்படி வருதுன்னா, அதில் அந்த நாயகனாக வைக்கிறவனை வந்து ஒரு ராஜாவோ இல்லை ஒரு ஜமீன்தாரோ இல்லை ஒரு பெரிய பிரபுவையோ வச்சாச்சுன்னா அது இந்த சிருங்கார உயர்ந்த சிருங்காரத்தில் சேராதது. ஆனால் பட்டணம் சுப்பிரமணியர் அவருடைய குருனா அந்த எந்த வழியில் வந்தாரோ அந்த அவருடைய பரம குருவை அனுசரித்து அது எல்லாத்தையும் வெங்கடேசன் மேலே வச்சார். அவருடைய எல்லா வர்ணத்துலேயும் நாயக்கன் யாருன்னு பார்த்தா வெங்கடேசன், திருவேங்கடமுடையான் தான். அதான் அதில் விசேஷம். அப்போ அது என்ன எடுத்து தெய்வீகமான சிருங்காரமாக எடுத்து இவருடைய வர்ணங்கள். இப்போ இந்த வர்ணத்தில் எடுத்துட்டோம்னா ஒரு சில அழகு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள் எடுத்து அனுபவிப்போம். எடுத்தோன்னா என்ன கேட்கிறார்,
என்ன சொரம், ரீ கரிசா
ரீக, அதாவது அந்த எவ்வரிங்கிறது கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கா இல்லையா, எவ்வரி யாருடைய அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வரி யோசிச்சு பாருங்க, நானே சொல்றேன்னா நிஜமா இருக்கா, நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம். ரீகரிசா எவ்வரி, யாரு சொன்னு இப்படி பண்றப்பா, யாரு சொன்னு இப்படி பண்ற, இப்படி இருக்கு எடுத்த உடனே இப்படி ஒன்னொன்றுக்காக சொல்லிட்டு போலாம். அவர் அந்த பாவபூர்த்தி எப்படி இருக்குங்கிறதுல அந்த வர்ணத்தில் சொல்றேன். அடுத்தாப்புல அனுபலவில் எடுத்துனோம்னா வெங்கடேசனை பாடுவார், சீனிவாசன் பாடுவார், இதுல வந்து சேஷாச்சலேந்திரான்னு பாடுறது. இந்த வர்ணத்தில் சேஷாச்சலேந்திரான்னு பாடுற, சேஷாச்சலம்னா சேஷாத்ரினா மலையே திருவுடம்புன்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லுவா, மலையே திருவுடம்பு, அதாவது ஆதிசேஷன் அங்கே மலையா படுத்துருக்கான் அப்படிங்கிறது சத்தியம். பதிவேல சேஷுல படகல மயமும் அப்படிங்கிறது அன்னமாச்சாரியர் சொல்றார். படுத்துருக்கிறது யாருன்னா ஆதிசேஷனே. இப்ப இந்த சேஷாத்ரி, இப்ப யார் இந்த நாயகி, இப்ப என்னன்னா இவருடைய கீர்த்தனைகளை சாதாரணமா எல்லா வர்ணங்கள்லையும் பார்த்தோம்னா ஒரு நாயகி நாயகனை பார்த்து பாடுற மாதிரி தான் இருக்கும். சிருங்காரம் எல்லா சிருங்காரத்தையும் காட்டிருக்கார் இவர், கிட்டத்தட்ட ஒரு 30-35 வர்ணம் பாடியிருக்கார். ஒரு ஒரு வர்ணத்தையும் ஒரு ஒரு அதில் ஒரு விசேஷம் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொரு வர்ணத்தில் இருக்கிற நாயகியாட்டம் அந்த நாயகி இருக்க மாட்டான், அந்த நாயகிக்கு மற்ற நாயகி சில வித்தியாசங்கள் உண்டு. எப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடேசன் வந்து தோழிக்கிட்ட வந்து நாயகியை பற்றி விசாரிக்கிற மாதிரி வர்ணம் பண்ணிருக்கார், அப்படி சில வர்ணங்கள் இருக்கு. இதில் நாயகி பாடுறான், இந்த நாயகி ஒரு ஒரு நாயகியும் ஒரு ஒரு புராணத்தில் இருக்கிற ஒரு ஒரு நிஜ நாயகிகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இப்ப இதுல யார் சொல்ற மாதிரி இருக்கு நம்ம பார்த்தோம்னா, மலைக்கு கீழே நின்று மலையை பார்த்து பாடுற மாதிரி இருக்குது இந்த இந்த அமைப்பு. அப்படின்னு கூப்பிடுற சேஷாச்சலேந்திரன் ஒரு ஒரு ஆவர்த்தமாக பிரித்து பாட முடியாது எல்லா வர்ணம் மட்டும், இந்த வர்ணத்தை ரெண்டு ரெண்டு ஆவர்த்தமாக பண்ண அப்போ தான் அர்த்தம் வரும். ரெண்டு ரெண்டு ஆவர்த்தமாக சேர்த்து பண்ணால் தான் அர்த்தம் பூர்த்தி ஆகும். ஜய வந்து ஜய வேகமாக வரணுங்கிறது அப்படி சொல்கிறா, ஜய வூக இங்கேருந்து பார்த்தா சேஷாச்சலேந்திர அப்படின்னு கொண்டு போடுற அந்த சேஷாச்சல மலைய இதுல கொண்டு வர்றார் அவர். கமத தசரி சாரி கரெக்டா 7 வளவு இருக்கும், நம்ம அங்கிருந்து எண்ணி பார்க்கலாம். சேஷாச்சலேந்திர அங்கே யார் இருக்கானே, வெங்கடேசன் இருக்கான், அடுத்து வெங்கடேசன் வந்துடும் இல்லை, அப்படி பண்ணிருக்காரு தான். சேஷேந்திர அப்படி அப்படி அமைஞ்சிருக்கு, அப்படி பண்ணிருக்காரு. இந்த ஒரு மலையாட்டம் உருவகப்படுத்திருக்கார், இந்த சேஷாச்சலம் இருக்கிறத மலையாட்டம் உருவப்படுத்திருக்கார். இது இவருடைய கிரியேட்டிவ் ஜீனியஸ், அவர் சொல்லணும் இல்லையா, பட்டணம் சொல்றேன் எப்படிலாம் பண்ணியிருக்கார் அவர். அடுத்து பார்த்தோம்னா மன்மதனுக்கு பஞ்சபானன்னு பேரு, 5 மலர்களை கொண்ட பானத்தை எய்துவான், அவன் கண்ணுக்கு தெரியாது, அவனே அனங்கன்னு பேரு, அவனும் கண்ணுக்கு தெரிய மாட்டான். சரணத்துல அதாவது சாதாரணமா என்ன சொல்லுவானா, வர்ணத்துக்கு வந்து சாகித்ய பிரதானியம் இல்லாது, சாகித்யத்துக்கு முக்கியத்துவம் கிடையாதுன்னு ஒரு ஜென்ரலா உலகத்துல ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லிருக்கா. அப்படி கிடையாது, சின்ன சாகித்யத்துக்கு பெரிய பாவம் கொடுத்துருக்கோம் எல்லா வர்ணத்திலும் எடுத்து பார்க்கலாம். சாகித்யம் கம்மியா இருக்கும், அதை ரொம்ப விரைவுபடுத்திருப்பா. மறுபாரி மறுபாரி மறுபாடு இருக்கு இல்லையா, அது இந்த மறுபாரிங்கிறது பானம் வந்து தைக்கிற மாதிரியும் அது தைச்ச உடனே கீழே விழுந்துடுற மாதிரி, நாயகி விழுந்துடுற மாதிரி அமைஞ்சிருக்கு பாருங்க. மத மத மறுபாரி எப்படி போட்டிருக்கார், மாத்தி போடலாம் இல்லையா, அந்த இதை இந்த சாகித்யத்தை வேற மாதிரி மாத்தி போடலாமே, போடல கரெக்டா அப்படி அப்படி அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எவ்வளவு ஒரு பாவபூர்த்தி உள்ள கலைஞராக அவர் இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய ரசிகராக இருந்திருக்கணும்னு நம்ம இந்த வர்ணத்துலேருந்து தெரியும். அடுத்து வர்ணத்தை பாடுவோம்.